இப்ப அரசாங்கத்தினுடைய பிற துறைகள் அவங்க வந்து நம்ம ஹெச்ஆர்என்சியோட இது பண்ற போது திருக்கோயிலுடைய சில சொத்துக்கள் வந்து மற்ற துறைகள் வந்து உபயோகிக்க வேண்டிய நிலையில வரும்போது இப்ப திருக்கோயிலுடைய பகுதிகளை வந்து நெடுஞ்சாலைத்துறையோ இல்லைன்னாக்கா ஒரு சில திருக்கோயில்கள்ல திருக்கோயில் நிலத்தை வந்து நகராட்சியோ இல்லைன்னாக்கா போக்குவரத்து துறையோ வந்து சில நேரங்கள்ல அவங்களே வந்து உபயோகிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கு.
அப்படி வராது. அப்படி வந்து என்ன, அது வந்து உங்களுக்கு லேண்ட் அக்யூசேஷன் இருக்கு, நில ஆர்ஜிதம்னு இருக்கு. நில ஆர்ஜிதம் மூலம் எடுத்தா அது காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் பைபாஸ் ரோடு போடுறாங்க, கோயிலெல்லாம் போயாச்சுன்னா அந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, ஒரே கண்ணாலே இருந்தது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்து குத்தையும் கொடுக்க மாட்டான். முன்னெல்லாம் ஆர்சியில் போன உடனே பல லட்சம் கணக்கெடுத்து பிக்சரில் போட்டு அந்த கோயில் ஜாம் ஜாம்னு இருக்குது, அந்த வட்டி எடுத்து செய்யிட்டு இருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நிலம் ஆர்ஜிதன் மூலம் போயாச்சுன்னா அந்த தொகை காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் கோயில் நிறைய கோயில்கள் விருத்தியாயிருக்கு. அப்படி நிறைய பெரம்பலூர் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றுக்கணக்கான ஏக்கர் பெரம்பலூர் டவுன்லேயே இருக்கு. அங்கே கோர்ட்டு வாகனம் கட்டியிருக்காங்க, மற்ற எல்லாம் ஆஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க. அந்த அமௌண்ட் கூட கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துரும். நமக்கு அந்த கோயிலில் பிக்சரில் போட்டு இப்போ ஏகப்பட்ட வருமானம் வந்துட்டு இருக்குது. அதனால கோயில் நிலங்கள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டு விலைக்கு எடுத்தாருன்னா, டெவனி மூலம் எடுத்தாருன்னா நல்லா ஆர்ஜி தொகை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு வாடகைக்கு மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக வாடகை கட்டுவாங்க, அது கட்டாமல் இருக்க மாட்டாங்க, வாங்கிக்கலாம்.
அந்த நில ஆர்ஜித தொகை எல்லாம் வந்து மார்க்கெட் ரேட்டு கவர்மெண்ட் கைடன்ஸ் வேல்யூக்கு
கொடுப்பாங்க. ஓரளவுக்கு என்ன, அது தனியார் நிலம் வரும், கோயில் நிலம் வரும். அதனால அவங்க கோயிலுக்குன்னு குறைக்க மாட்டாங்க. யார் பட்டாதாரோ அவங்களுக்கு என்ன தொகை காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணாலோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். அது கிடைச்சி குறைவாக இருந்து நமக்கு என்ன இருந்தால் கோர்ட்டில் போட்டுக்கலாம். இது எனக்கு பத்தாது, அதிகமாக வாங்கி தரணும்னு நஷ்டம் கேட்டு போடணும். அது கவர்மெண்ட் பார்த்து முடிவு பண்ணணும், கோர்ட் பார்த்து முடிவு பண்ணணும். அந்த ரேட் சரி தானா ஃபிக்ஸேஷன் பண்ணானே கேட்க நமக்கு ரைட் இருக்குது. அவன் தந்ததை வாங்கிட்டு போகணும்னு அவனுக்கு கணக்கு கிடையாது. அது சரியில்லை, குறைவாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோமானா கண்டிப்பாக கோர்ட்டில் போட்டு அந்த ஆதாரங்களோடு நிரூபித்தா கூட்டி வாங்கி தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதனால் எந்த கோயில் நிலம் எந்த டிபார்ட்மெண்ட்டு நிலம் ஆர்ஜியம் பண்ணாலுமே தொகை கண்டிப்பாக கிடைக்கும்.
பல திருக்கோயில்கள் திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் செய்கிறாங்க, மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ அன்பர்கள் வந்து ஒரு திருக்கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வந்து குறிப்பாக அறநிலை ஆட்சித்துறையில் உள்ள திருக்கோயிலாக இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எந்தெந்த விதமான வழிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றணும், எந்த விதமான வழி, ஏன்னா பல முறைகளில் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு சில இடையூறுகள் வந்து வருது, அதற்கு அதற்காக இந்த அப்ரூவல்ஸ்லாம் வாங்குறதுக்காக அவங்க செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது, இந்த மாதிரிலாம் ஒரு சில குமுறல்கள்லாம் வருது. அதுக்கு வந்து எப்படி வந்து முறைப்படி அவங்க அணுகலாம், எப்படி முறைப்படி அணுகினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடையூறுகள்
இல்லாமல் வந்து திருப்பணியோ கும்பாபிஷேகமோ ஓயமா செய்ததா இருந்தா எந்த தடையுமே கிடையாது. என்ன திருப்பணின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்தா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் வந்து எஸ்டிமேட் போடுவாங்க. அந்த எஸ்டிமேட் அடிப்படையில் செய்தாருன்னு சம்மதம் கொடுத்தாச்சுன்னா டெஸ்ட் போர்ட் ரெசிடென்ஸ் பாஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்ரூவ் ஆகி வந்தா இவங்க திருப்பணி ஆரம்பிக்கலாம், அது எந்த தடையுமே கிடையாது. அதே சமயம் விமானங்கள் கோபுரங்கள் இருந்தா அதன் பலமே மாறாத அளவுக்கு நம்ம திருப்பணி செய்யினாலும் அதில் ஒத்து போகலாம். அதில் திருப்பணி கோயில் ஃபண்டில் இருந்தோ கவர்மெண்ட் கிராண்டோ வாங்கி செய்யணும்னு இருந்தாங்கன்னா அது எழுதி சாங்ஷன் தான் வரும். ஆனால் உபயதாரம் செய்யறதுக்கு நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பணம் எதிர்பார்க்குறாங்க, காசு கொடுத்தாலும் வேலையாகும் அப்படின்னு ஒரு நிலைமை உருவாகுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க தடையாகிட்டு ஊட்டியே சாங்ஷன் பண்ண வேண்டியதுதான். ஆனால் கால சூழ்நிலை வந்து வேணும் காலதாமதம் ஆக்குறான்னு தெரியாச்சுன்னா அது நம்ம தான் முயற்சி பண்ணி எப்படி முயற்சி பண்ணால் எங்கே ஆகும்னு சொல்லி அதுக்கு மேலே அதிகாரியை பிடிச்சோ அது அதுக்கு மேலே ஆளை பிடிச்சோ அதை காசு இல்லாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அவங்களுக்கு நம்ம கோயில் திருப்பணி பார்ப்போம், ஆர்டர் இல்லை ஆர்டர் வரல ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னைக்கு ஆடும் என்ன செய்ய போகுதோ, விலைவாசி அறிவி போவோம், எஸ்டிமேட் மாறும் வருஷம் வருஷம், அப்போ நல்ல சிரமங்கள் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாருடைய தார்மீக ஒத்துழைப்பு வேணும். ஒரு ஆள் கும்பாசம் பண்ணுவாளா, சரி அவனு சொந்தமாக செய்கிறாங்க, நமக்கு எத்தனை பிரசனேஜ் கிடைக்கும்னு நிர்வாகத்தினாலும் பார்க்கக்கூடாது. அவன் வருவே உபயோகத்துக்கு வரான். நம்ம மேலும் கொண்டு வந்தவனே வருத்தவராத அளவுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்து வாங்கி கொடுத்தான்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனை. நான் எத்தனையோ கும்பாசம் பண்ணியிருக்கணும், எத்தனை திருப்பணி செய்யிருக்கேன், யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததே கிடையாது. நாங்களே ரிஸ்க் எடுத்து அவங்க போராடி வாங்கியிருக்கோம். கொடுங்க சார், ஏன் தேவை டிலே பண்ணுவேன், அவன் டிலே பண்ணனா அதுக்கு மேலே அதிகாரத்தை செஞ்சிருவோம். அப்படி இல்லைன்னா மினிஸ்டர் லெவலில் பேச விட்டு உடனே அந்த நாளுக்கு அந்த ஆர்டர் வந்தாகணும்னு சொல்ல வேண்டிய ஆளை வச்சு சொல்லி செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சாலும் முடிச்சிருவோம். இவன் லஞ்சம் எதிர்பார்க்கான் கொடுக்க வேண்டாம் என்ன இருந்தா எங்க சொல்லணுமோ அங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா லஞ்சம் தான் வந்துடும். அது எல்லாருமே லஞ்சத்துக்கு அடிமையாதான் சொல்ல முடியாது. இவங்க வந்து நன்மையாங்கிற கேட்பானே அப்படின் நம்மளை கவனிக்கல நம்மளும் பகிர்ச்சி விடுவானே அப்படி இவங்க இவங்க நேர்மை இல்லாத பட்சத்துல எல்லாரும் பயந்தாகணும். தான் நேர்மையா இருந்தா யாருக்கும் பயந்து அவசியமே கிடையாது. அவன் இவனே காசு வாங்கிக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம இருந்தா அவன் ஆர்டர் பண்ண மாட்டான். கும்பாஷ்மன்னா விளைச்சிருவா சரி எங்களுக்கு ஆபீஸ் செலவாகு அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு 20,000 எடுத்துக்கிட்டு அங்க கொடுக்காம இருந்தான்னா அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே இவன் பணம் வாங்கிட்டான் நமக்கு தர மாட்டேங்க ஆர்டர் போடணும்னு சொல்லி தச்சுட்டு இவன் அவன் மேலே சொல்லுவான் அவங்க ஆர்டர் போட மாட்டோம் ஆர்டர் பண்ண இவன் கொடுத்துருக்க மாட்டான். இவன் வாங்கலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மேலே அதிகாரம் வந்து ஆர்டர் கண்டிப்பா போட்டுருவாங்க. ஸ்பாட் ஆபீசர் காசு வாங்கல லஞ்சம் இல்லாமல் செய்து கொடுக்கானே அவனுக்கு தாப்பில் எப்படி நீஸ் தெரிஞ்சுப்போம். என்னதான் இவன் பண்ணா கூட லஞ்சம் கொடுத்தாதான் ஆகும்னு சொல்லக்கூடியது. கீழ்மட்டத்தில் வந்து ஒழுங்கா இல்லைன்னா மேல் மட்டத்தில் ஆர்டர் போட மாட்டாங்க. கீழ்மட்டம் ஒழுங்கா இருந்துன்னா அவன் ஆர்டர் போட்டுருவாங்க. நான் இது அடிப்படையான உண்மை. இது எத்தனையோ திருப்பி ஆர்டர் வாங்கியிருக்கேன் யாருக்கும் 10% லஞ்சம் கொடுத்தேன் கிடையாது. அந்த லஞ்சம் கேட்கவும் இல்லை அவங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியுது யாரே ஃப்ரீயாக தான் செய்கிறாருன்ட்டு. சரி அது உங்கள் ரொம்ப புண்ணியமாக போச்சுன்னு செய்வான். இவங்க வாங்கிக்கிட்டு அங்கே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவன் அதை பண்ணதான் செய்வான். அதான் உண்மையான காரணம். அப்போ நேர்மையாக இருந்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது.
நல்லா உண்டு உபயதாரர்கள் நேரடியாக செய்கின்ற திருப்பணி.
ஆமாம்.
மற்றபடி இந்த திருக்கோயில் சார்ந்த அன்பர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கி அதை வந்து திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யறதுக்காக பயன்.
அதாவது எந்த பொதுமக்கள் வந்து ஒரு அரசு கோயில்லையோ தனியார் கோயில்லையோ கோயில் பிரச்சனை வசூல் பண்ணவே கூடாது. ஆக்ட்லேயே 1 செக்ஷன்லேயே சொல்லியிருக்கான் நோ பர்சன் எக்ஸப்ட் எக்டிவ் ஆஃபீஸர் கேஷ் பவர் டு கலெக்ட் மணி இந்த நேம் ஆஃப் டெம்பிள் இது சரியாதான் டஸ்டோ இது கிரிமினல் அஃபென்ஸுங்க. கோயில் பெற சொல்லி யாருமே பண்ணக்கூடாது. அங்கே ஒரு அறக்கட்டில மாதிரி வச்சு அந்த அறக்கட்டில் நிறைய தானம் பண்ணி அன்னதானம் மோர் தானம் தண்ணீர் தானம் இந்த பல தானங்கள் செய்யுது அப்படின்னு போய் அந்த அறக்கட்டளைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த அறக்கட்டிலிருந்து பண்ட வச்சு கோயிலுக்கு செய்யலாம். அந்த அறக்கட்டிலேருந்து தண்ணி வந்துடுறான். தனிப்பட்ட ஒரு பர்டிகுலரை கோயிலுக்கு சொல்லி இந்த கோயிலுக்கு திருப்பணின்னு சொல்லி ரெசிப் புக் அழித்து பணம் வசூல் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி தப்பான செயல்.
அது செய்தா அது பல
தவறுகளுக்கும் ரைட்டே கிடையாது. அரசு கோயிலில் தனியார் வந்து அச்சரிச்சு ரசீவ் பண்ண வசூல் கிடையாது. இப்போ ஓரளவு கோயில் பேர சொல்லிக்கிட்டு இருக்காது அறக்கட்டளை இருந்து ரெஜிஸ்டர் பண்ண அறக்கட்டளை பாடி அது அநேகம் கோயிலுக்கு அநேகம் தேவைப்பணி செய்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பண்ணிலேருந்து கோயில் செய்தான்னா அவன் அறக்கட்டளை கொடுத்த மாதிரி தான் வரும். கோயிலுக்கு தனிப்பேரை சொல்லி ரிட்டனாக வாங்க முடியாது. இந்த ஓரளவு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் திருப்பணி பண்ணுறோம் அங்கே கொடுங்கன்னா அறக்கட்டளை போய் தான் அது வரும். இல்லை ஃபண்டு வசூல் பண்ணனா ஈவோ நேரடியாக வசூல் பண்ணி திங்க ரசீவ் போட்டு வாங்கலாம். வாங்கி அது கோயிலுக்கு செலவு செய்யலாம். இந்த ஈவோவே கோயிலுக்கு கட்டணுன்னு ஒரு திருப்பணி செய்யணும்னு வாங்க அந்த உபயதார் வரவேற்பதா இல்லைன்னா மக்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கி அந்த பணத்தை வச்சு செலவு செய்யலாம். கண்டிப்பாக செலுத்தலாம்.
இப்போ திருக்கோயில் திருப்பணி செய்கிறப்ப அந்த கோயிலுடைய பழமை மாறாம அந்த திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க அந்த அப்ரூவல் செய்யறதுல. இப்ப பல திருக்கோயில்கள்ல திருப்பணி செய்கின்ற பொழுது கோயிலுடைய அமைப்பு மாற்றப்படுகின்றது. கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து வெள்ளை அடிச்சிடுறாங்க சாண்ட் பிளாஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரியான பல இதெல்லாம் செய்யறாங்க. இதை பற்றி கேட்கறதுக்கு HRNC-க்கு
HRNC-ல அதை அலோ பண்ண மாட்டாங்க. கோயிலோட பழமை மாறாம பெயிண்டிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மாறக்கூடாது. பெயிண்டிங்ஸ் அழிக்கக்கூடாது. கோயிலில் கல்வெட்டுகள் அழிக்கப்படக்கூடாது. அதையெல்லாம் தவிர்த்து தான் திருப்பணி செய்யணும். திருப்பணி செய்யும்போது இந்த மாதிரி சங்கரங்கள் வந்தால் அதை HRNC அலோவ் பண்ணாது. விவரம் தெரிஞ்ச ஆஃபீஸரை அதை அனுமதிக்க மாட்டாங்க. பழமை மாறக்கூடாது. கல்வெட்டுகள் வரலாற்று மறைக்கப்படக்கூடாது. பெயிண்டிங்ஸ் மறைக்கப்படக்கூடாது. அது என்னென்ன கோயிலுடைய வரலாற்று சின்னங்களாக தெரியுதோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுமே தவிர அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு திரும்பி புதுசாக கட்டுறதுக்கு எங்கே அனுமதி கிடையாது. எந்த விதமான வரலாற்று சின்னங்கள் இல்லாமல் இருந்து டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த கல்லில் நம்பர் போட்டு கீழே இறக்கி திரும்பி அடுக்கி கட்டலாம். அதே கோயில் ஒரு கோயில் உண்மையிலே பழமையான கோயில் தான் டேமேஜ் ஆகிருக்கு எந்த வரலாற்று சின்னமும் இல்லைன்னு வைங்க கீழே விழுந்துட்டுன்னா அது நம்பர் போட்டு இறக்கி வரிசை பண்ண முடியும். அதே கூட எடுத்து ரீட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் பண்ணி கொண்டு போய் செய்யலாம். வரலாற்று சனி அழிக்கப்படக்கூடாது தான். அந்த இந்த சன் சன் பிளான்டிங் பண்ணக்கூடியது கோயிலுக்கு எந்த பழம வழி வருகின்னா அதை வந்து HRNC அலோவ் பண்ணாது. அப்படி ஒரு ஈவோ பண்ணோட மேலத்துலேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. கோயிலுடைய பழமைக்கு மாறுதா செய்தான்னு கம்ப்ளைண்ட் போச்சுனா அவங்க விசிட் பண்ணும்போது தெரிஞ்சுன்னா அது பண்ணி சொல்லித்தான் ஆகணும். ஒரு கோயில் ஒரு ஆணி கூட கழுத்துள்ள அடிக்க விட மாட்டாங்க அடிக்கக்கூடாது. அப்படி ஒரு உதாரணம் மாதிரி மக்கள் வந்து வீதி போது கண்டத்தில் போடுறாங்க ஒன்று அவரு ஆணி அடிச்சு அதை பண்ண கூடாது. ஒரு பிட்டு ஒரு ரெண்டு கம்பி வச்சு அதை முறிச்சு வச்சு கிணத்து வைக்கலாமே தவிர அதை ஆணி அடிச்சு போடுறதுக்குலாம் அனுமதி கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வச்சிருக்காங்க. அது எந்த ஒரு தூணுமே பழமையான தூணிலையோ ஓட்ட போடவோ அதை எடுக்கோ ரைட்டு கிடையாது.
இப்போ திருமடங்கள் அப்படின்னு சொல்லி வந்தோம்னாக்கா திருமடங்களுக்கு உரியதும் வந்து அச்சாரன்சி ஆக்ட் படி அவங்களுக்கும் இது வருமா? அவங்களுக்கு திருமடங்கள் அவங்களுக்கு உரிய செயல்பாடுகள் செய்யறதுக்கு எந்த அளவுல இந்து சமய அறநிலையத்துறை ஆதரவாகவோ இல்லைன்னாக்கா அதுல எந்த விதத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் இடையில வருது? பல திருமடங்கள் சைவ திருமடங்கள்லாம் பல திருமடங்கள் இருக்குது, அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் அச்சாரன்சிக்கும் எந்த விதமான தொடர்பு
அப்படின்னு? மனமா இருந்தாலுமே அச்சாரன்சி கண்ட்ரோலாம் வரும். கண்ட்ரோலில் வந்து அவங்களும் எந்த பெர்மிஷன் வேணாலும் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் தான் செய்வாங்க. அது கண்டிப்பாக அதில் நடக்கும். அது மடாதிபதி எழுதுனால ஒன்று வெயிட்டு கொடுத்து அதுக்கு சீக்கிரமாக காரியம் நடத்துவாங்க. மடாதிபதியாக இருந்தாலும் கூட பழமை மாறாமல் வரலாற்றை மறைக்காத அளவுக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. அந்த கோயிலில் போய் வருமானம் செய்து அந்த கோயில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதுக்கு அச்சாரன்சின்னு ஒரு பகுதி தான். ஈவோ இல்லாட்டாலும் மடாதிபதி நியமிக்கிறதுனால சம்பளம் இல்லாத ஈவோ கடையில் அவங்க மேனேஜர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மடாதிபதியில் நிர்வாகம் நடத்தக்கூடியதும் ஹச்சான்ஸ் ஆடிட்டுக்கும் ஹச்சான்ஸ் இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல்லையும் அந்த ஹச்சான்ஸ் கண்ட்ரோலில் தான் வரும். அவங்க என்ன ஒன்றாலும் முறையாக எழுதி பெர்மிஷன் வாங்கினா பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அது எந்த விதமான தடையும் கிடையாது. அவங்க என்னென்ன செய்கிற திட்டங்கள் நிறைவேற்ற சொல்லுவாரோ அதே அவங்க நிறைவேற்றுவாங்க. இப்போ அன்னதானம் நடக்குன்னா மருத்துவ கோயிலும் அன்னதானம் நடத்துகிறோம். அது கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டு வருவோ அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. அது அந்த மடம்னு எந்த இது வழக்கும் கிடையாது. அவங்களும் ஹச்சான்ஸ் கண்ட்ரோலில் வருவாங்க, முறைப்படி எழுதி வாங்கலாம், ஒன்றும் செய்யலாம். ஆனால் அவங்க வந்து சன்னிதானம் சொன்ன முறையில் கொஞ்சம் வெயிட் கொடுப்பாங்க. அந்த மரத்துக்கு வந்துன்னா அவங்க வந்து அதை நிலை பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே நிலை பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கும்.
இப்போ இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை வந்து திருக்கோயிலுடைய மரபுப்படி என்ன நடக்குதோ அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில் ஒரு சில திருக்கோயில்களில் இப்போ புதிய காலகட்டங்களில் ஒரு சிறப்பு பிரம்மோத்சவமோ திருவிழாக்களோ சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைகள் வருகின்ற பொழுது அதை வந்து அந்த திருக்கோயிலில் உள்ள உள்துறை இவங்க செய்ய முடியுமா? இல்லைன்னாக்கா அறநிலையத்துறை அனுமதி தான் கொடுத்து தான் செய்ய முடியும்?
அனுமதி கொடுத்து தான் செய்யணும். உதாரணத்துக்கு திருவிழா காலங்களில் வந்து சுவாமி கூட எஸ்டாரண்ட் தெரு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இது வழக்கம் இல்லை, போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அது நம்ம வரக்கூடிய மக்கள் மனு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மனுவை வாங்கி அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணி அவங்களை கொண்டு விசாரித்து அவங்க சிலோட தலை நியாயமாக இருந்தாச்சுன்னா அந்த தலையை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா சாமி எங்கே போகிற தலை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா வழக்கமாக போகக்கூடிய தெருவில்லாம் சுற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அது கோயிலில் வந்து இந்த பிரமோஷ கதங்கள்லாம் கொடி தடைன்னு போட்டு பட்டம் கட்டுவாங்க, எட்டு திக்கும் கட்டுவாங்க. அந்த திசைக்காவரை தாண்டி சாமி போகாமல் இருக்கும். மற்ற காலங்களில் தீர்த்தவாரிக்கோ கல்யாணத்துக்கோ கருவோ சாமி போகிறதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகும்போது மக்கள் அனுமதி கேட்டால் அந்த தெருவுக்கு போகிற செலவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதோட தீ வெட்டி பிடிக்கணும், மேலே தானே அடிக்கணும், எக்ஸ்ட்ரா போகும்போது அதுக்குன்னு சில வருமானம் கூட ஏரியா போகுது இல்லையா, அப்போ அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறனால அது என்ன உண்டுமோ அதை பணத்தை கேட்டாங்கன்னா சாமி எங்கே விடுவாங்க, சாமி போயிட்டு வரும்.
சரி, அப்போ ஒரு திருக்கோயிலில் ஒரு அதிகமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்கலை, நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய செலவு ஏற்றுக்கொள்கின்ற உபயதாரர்களும் இருந்து வேறு விதமான மரபு மீறுகின்ற எந்த விதமான
தீர்த்தவாரி ஏற்கனவே நடந்திருந்துன்னா அது பழவடி தூண்டு போயிருக்கும், பழவடி அந்த தீர்த்தவாரியை கொண்டு வரலாம். அதில் எந்த இடத்துலையுமே கிடையாது. வித்தியாசங்களில் அந்த ரோடுகள் தடைப்பட்டுருக்கலாம். அப்போ சுற்றி போக வேண்டிய நிலைமை உருவாகுதுன்னா அந்த காரியத்தை நடத்தணும்னு சொல்லும்போது அந்த தெருவை சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தெரியும்போது அது முஸ்லீம் தெரிவு இருக்குது இங்கே வரக்கூடாது அந்த மாதிரி சில பிரச்சனை பண்ணான்னா எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். புதுசாக வரும்போது அதையும் வழக்க பழக்கத்தையும் மாற்றாமலும் செய்யலாம். உதாரணத்துக்கு தோரங்குறிச்சி இருக்குது. தோரங்குறிச்சியில் அந்த பூதநாயகம் கோயில் பொறுத்தளவில் அந்த இஸ்லாமிய பள்ளி பக்கத்தில் தான் அந்த பொண்ணுஞ்சல் போட்டு அங்கே ஆடுவாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க என்ன செய்யலாங்க, எங்கள் 5 மணிக்கு வாங்கி சொல்லணும், நீங்கள் 4 மணிக்கே முடிங்க அப்படின்னு அவங்க கண்டிஷன் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ நாங்கள் போகும்போது என்ன சொல்லுவோம்னா கோயில் திருவிழா பார்த்தா நைட்டு திருவிழா தான், அதனால 4 மணிக்கு முன்னாடியே நமக்கு காலைங்கிறது 6 மணி, சிறுகாலங்கிறது 5 மணி, சித்தன் சிறுகாலங்கிறது 4 மணி. இன்னும் 4 மணிக்கு முன்னாடியே ஊஞ்சல் முடிச்சு தான் வருது, நமக்கு நியாயம். அவன் 5 மணி தான் கேட்கான், நான் 6 மணி வரை எடுத்து நம்ம வம்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசி இப்போ அந்த ஊஞ்சல் பொறுத்த அளவில் இன்னமும் அந்த பள்ளி பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது வழக்க பழக்கத்தை மாற்றாத அளவிற்கு நாமும் எது ஆகமத்தில் இருக்கோ அதையும்படி செய்தோம்னா நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஏன் அவன் சொல்லுவான் நம்ம ஏன் சீக்கிரம் வரணும் நம்ம வீம்பு பிடிக்க கூடாது. நமக்கு ராத்திரி விடா அது வந்து காலையில முன்னாடி முடிச்சாகணும். அப்புறம் வந்து 4 மணிக்கு முன்னாடியே ஊஞ்சல முடிச்சுட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி அதை எடுத்து சொல்லி அந்த மாதிரி பெரிய பிரச்சனை தான் தீர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வழக்க பழக்கத்தை மாற்றாத அளவுக்கு புதுசாக அதை ஏற்பாடு பண்ணாதான் அப்ஜெக்ஷன் வரும். வழக்க பழக்கத்தை அப்ஜெக்ஷன் வராது. ஆனால் புதுசாக ஏற்படுத்தும் போது அப்ஜெக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ரெண்டு தெரு போகுது சாமி வருது போகுதுன்னா அதெல்லாம் அலோவ் பண்ணலாம், தப்பும் கிடையாது. அது மாதிரி சில கோயிலில் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கட்டில் இருக்கும். எஸ்டி மக்கள் எனக்கு ஒரு கட்டத்தான்னு கேட்பாங்க. நம்ம கட்டில் காலியாக இருந்ததுன்னா அப்போ அந்த காலையை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். அது வந்து அவங்க இதுவரை வழக்கம் கிடையாது. எஸ்டி மக்களை எப்படி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம அதை இந்து மதத்தில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கட்டளை செய்யும் போது அவங்க செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கொடுத்தான் ஆகணும். அந்த கட்டளை காலியாக இருந்தால் அந்த இன்னொரு நாட்டில் இருந்து பிடுங்கி கொடுக்க முடியாது, அது செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு 2 கட்டளை இருக்கு, 1 கட்டளை தானே கொடுக்க மாட்டாங்க. காலியாக இருந்தால் நம்ம யாருக்குனாலும் கொடுக்கலாம். அதே சமயம் தேரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தேர் கட்டளை வந்தால் கோயில் தான் நடத்தணும். ஏன்னா கோவில் தான் ஊருக்கு செய்ய மரியாதை அது. அதனால கோவில் கட்டில வந்து தேர் காலியாக இருக்குன்னு சொல்லி யாருக்குமே கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் கூடாது. அப்படி கொடுத்தா தவறு. கோவில் தேரோட்டம் வந்து நிர்வாகம் தான் நடத்தணும். பிச்சை எடுத்தாலும் நிர்வாகம் தான் நடத்தணும். அடுத்த ஆள் கட்டையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தான்னா அந்த ஊர் மரியாதை வாங்க வரமாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க. அவங்க தனியாக இருந்தாலும் அவனே இழுத்துப்பாங்க. ஊர் கூடி தேர் இழுக்கணும். அந்த தேர் மட்டும் கோவில் கண்ட்ரோல் தான் இருந்தாகணும். அது காலியாக இருக்குன்னு ஒரு எஸ்சிக்கோ மற்ற கம்யூனிட்டிக்கோ கொடுக்க முடியாது. தனிப்பட்ட கட்டிலே கொடுக்கலாம். அதே சமயம் சில இடங்களில் வந்து மண்டல ஒன்று சாமி வச்சுருவாங்க, ஏசி தெருவில் போகாமல் இருக்கும். அப்போ எங்கே சாமி வரட்டும்னு கேட்பாங்க. இவங்க அந்த வழக்க வழக்கம் கிடையாது, சாமி போகாது அப்படிம்பாங்க. நம்ம அதில் பெருந்திருளாக இருந்து அந்த எழுகைக்குள்ளே இருந்துன்னா நம்ம சாமி அங்கே போவோம். எழுகை தாண்டி போதாக இருந்தால் பிரம்மோஷனாக போகாது, மற்ற நாளைக்கு அனுப்பி வைக்கலாம்.
இப்போ அச்சாரன்சி உடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட திருக்கோயில்கள், உட்படாத திருக்கோயில்கள்னு இருக்குது. இப்போ உட்படாத திருக்கோயில்களில் அச்சாரன்சி வந்து அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, எந்த மாதிரியான சூழல்கள் அந்த மாதிரியான
உங்களுக்கு சமுதாய தனிப்பட்ட சமுதாய கோயில்னா சமுதாய மக்களே பார்ப்பாங்க, அது எந்த பிரச்சனையுமே இருக்காது. சில ஊர் கோயிலாக இருக்கும், ஊர் சமுதாய கோயிலாக இருக்கும், அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துன்னா அவங்க ஏதாவது பெடிஷன் போட்டாச்சுன்னா அச்சாரம் சிலையிட்டு அந்த நிர்வாகத்தை அவங்க மேற்கொள்வாங்க. சில பேர் அவங்களே வந்து ஒப்படைச்சிருவாங்க எங்களுக்கு வேண்டான முறையில். சமுதாய கோயிலோ அல்லது குடும்ப கோயிலாக இருந்தால் பெரும்பாலும் அச்சாரத்து வராது. ஆனால் பொது கோயில்னு சொல்லிட்டோம்னா அதில் பிரச்சனை இருந்து அந்த சமுதாய மக்களே சந்தோஷமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. சமுதாய மக்களே பிரச்சனை இருக்கும்போது அச்சாரம் சிலையிட்டு அதை அவங்க சீர்படுத்துவாங்க. சீர்படுத்தி அவங்க அத்தியாவசியம் எடுக்கணும்னா எடுக்க, பிரச்சனை வராத அளவுக்கு எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி எடுத்த பிற்பாலும் அவங்க சமுதாயம் ஒற்றுமையாக இருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு திரும்பி அந்த சமுதாய கோயிலை வாங்கிக்கலாம். வழி இருக்குது. கச்சாரஞ்சி மருத்துவ அளவில் கோயில் எடுக்கணும்னு நோக்கம் கிடையாது. கோயில் பூஜை ஒழுங்காக நடக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். பிரச்சனைன்னு வருவேன்னா அது எப்படின்னா காக்கப்பட்ட பொருள் பூரா அரசாங்கம் சொந்தம், கட்டப்பட்ட கோயில் பூரா கச்சாரஞ்சி சொந்தம். அவன் தான் விதிகளுக்கு வாங்கிக்கணும். நீ ஒரு கோயில்னு கட்டிட்டுனா ஹச்சன் சேரணும்னு அவசியமே கிடையாது. கோயில்னு கட்டியாச்சுனாலேயே அது எதுக்கு தான் அரசுக்கு சொந்தம். நீ வேணும்னா அது எக்ஸ்டென்ஷன் போட்டு பிரைவேட் டெம்பிள்னு டிக்ளரேஷன் வாங்கிக்கணும். அப்போ தான் ஹச்சன்ஸ் வராது. ஏன்னா எந்த நேரத்துல ஹச்சன்ஸ் வரும். கோயில்னு கட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உரிமை ஹச்சன்ஸ் வந்துடும். நிர்வாகம் நடத்தினாலும் நடத்தாட்டாலும் உனக்கு வேணும்னா அதை ஹச்சன்ஸை ஹோட்டலில் போட்டு டிக்ளரேஷன் வாங்கிக்கணும். பிரைவேட் டெம்பிள், சமுதாய டெம்பிள், சொந்த டெம்பிள் வாங்கிக்கலாம். அதான் அதுக்கு உண்மையான இது.
இப்போ பல திருக்கோயில்கள் இன்னும் வழிபாடு இல்லாமல் பாழ்பட்ட நிலையிலலாம் இருக்குது.
ஆமாம்,
அதை பொறுத்தளவில் இப்போ யார் முயற்சி எடுத்தாக்கா சரியாக இருக்கும்?
அதாவது பூஜை இல்லாத கோயில் இருந்துன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி ஒரு வார பூஜையும் ஏற்பாடு பண்ணலாம். அது எப்போ ஏற்பட்ட கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வார பூஜை தெரிஞ்சு அதை சேர்த்து விடலாம். அது சந்தேகமே கிடையாது. பூஜை இல்லாத கோயிலும் இருக்க முடியாது. அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு வார பூஜை திருத்தில சேர்த்து விட்டுடலாம். அங்கேருந்து பூஜை நடக்கும். அதுக்கு எவ்வளோ பாடல்பட்ட கோயிலாகவே இருக்கட்டும், சில கோயில் மயானம் கோயில் இருக்கு, திருக்கடவுர் மயானம் மாதிரி மயானம் கோயில் மாதிரி ஊரோட்டு ஒதுங்கிலாம் கூட இருக்கலாம். அங்கேயும் ஒரு வேலை பூஜை இல்லாமல் இருந்துன்னு தெரிஞ்சுன்னா சம்மந்தப்பட்ட அரங்கத்துடைய ஆய்வர் மூலம் மனு கொடுத்து அந்த கோயிலுக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணலாம். ஒரு வேலை பூஜை நடக்கும். எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம உபயோகாரர்களும் மக்களும் சேர்ந்து அதை விரிவுபடுத்திக்கிறோம். ஆனால் கோயில் பூஜை இல்லாமல் இருக்காது. இருந்துன்னா நம்ம அரண்மனைக்கு தெரிவித்து ஒரு வேலை பூஜை தெரிஞ்சது சேர்த்து வருவோம். இருந்தா கண்டிப்பா பூஜை பண்ணுவாங்க. ஒரு காலம் பூஜை நடக்கும்.
நீங்க இதுவரைக்கும் நிறைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து பொதுமக்களுக்கும் நம்ம கேட்கின்ற வாசகர்களுக்கும் இப்ப வந்து என்ன கருத்துக்கள் வந்து நீங்க சொல்லணும்? இப்போ ஒரு இத்தனை காலமாக திருக்கோயில் மற்றும் திருக்கோயில் சார்ந்த பணிகள்ல நீங்க இத்தனை காலம் பணி செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அது செய்கின்ற பொழுது நீங்க அடியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் பொதுவாக
குத்தகைதாரர்களுக்கும் குத்தகைதாரம் இருக்காங்களே, அவங்களுக்கும் நீங்க சொல்ற அறிவுரை என்ன? நம்ம மட்டத்துல சிவன் சொத்துக்குள்ள பெரிய லெவல்ல சொல்லியிருக்காங்க. மாபெரும் ஞானியான திருமந்திரத்துல கூட திருமூல நாயனார் வந்து ஈசனார் கோயில் பூசைகள் முற்றிலின்னு பல இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பாக்க போனாங்க, இன்னைக்கு பல கோயில்ல பூசைகள் நிக்கிறதுனால கூட இந்த மாதிரி காவி பொய்த்து போனதும், விவசாயம் பொய்த்து போனதும், பருவமழை பொய்த்து போனதும், இல்லாட்டி காலமல்லா காலங்கள்ல பெய்து சேதாரம் பண்றதும் பெரிய ஞானிகளோட வாக்குனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகமத்தை அனுசரிச்சு இதனால நீங்க முதல்ல அந்த வருவாய்க்குள்ள குத்தகைக்குள்ள நன்சை குத்தகைதாரர்களுக்கு நீங்க என்ன உங்க அறிவுரையா சொல்றீங்க? என்ன பணியாளர்களுக்கும் என்ன பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் அதுல ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் உதவுற மாதிரி உங்களுடைய கருத்து
என்ன? நம்மளுடைய மூதாதையர்கள் பல தலைமுறையா இந்த கோயிலை காப்பாத்தி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நமக்கு தலையாய கடன் என்னன்னா, நம்ம தலைமுறையே இந்த கோயிலை காப்பாத்தி அடுத்த தலைமுறையை கொடுக்கணும், அதை அழியாம காப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கு எல்லாருடைய பங்கு அதுல இருக்குது. நம்ம ஒரு மனுஷனா பிறந்தவங்க கோயிலுக்குன்னு ஒரு பங்கு கண்டிப்பா செய்தாகணும். ஆகவே அது பொதுமக்கள் பக்தர்கள் யாரா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர் சாமி, நம்ம ஊர் கோயில், நம்மளால எந்த உதவி செய்யணும்னு பொதுமக்கள் நினைக்கணும். பக்தர்கள் என்ன செய்யணும்? நம்ம இந்த கோயில் இருக்கிறோம், நம்ம ஊர்ல இந்த பிறந்திருக்கிறோம், அந்த சாமி என்ன தொண்டு செய்யணுமோ அதை செய்யணும். குத்தகைதாரர்கள் என்ன நினைக்கணும்? எத்தனை ஆளுகள் நிலம் இல்லாம இருக்காங்க, கையில் கூலி வேலைக்கு போய் கூட விவசாயம் செய்ய முடியாத அளவில் இருக்காங்க, நம்ம கோயில் நிலமாவது கிடைச்சிருக்கே, சூரியன் சந்திரன் உள்ள மட்டுக்கும் நம்ம சமயம் தலைமுறை தலைமுறையா இதை வச்சு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே, எனக்கு கோயில் கொடுக்க வேண்டிய நாலு பொங்கு குத்தையை கொடுத்துட்டு மிச்சம் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் ஒரு கோயில் நிலம் இருந்தா கூட அழகா உருது பயிரிட்டு கோயிலுக்கு குத்தையை கொடுத்து நம்ம சாப்பிடலாமுன்னு இருக்கோம், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே அந்த குத்தையை ஒழுங்கா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்னமோ மாசந்தோறும் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா, அதுபோல தெய்வத்தை ஒரு குழந்தையா நினைச்சு அவங்க குத்தகை கட்ட வேண்டிய கடமையா இருந்தாலும் கூட அந்த குழந்தையா நினைச்சு சாமி கொடுக்கணும் ஒழுங்கா கொடுத்துட்டான்னா நிச்சயமா தலையா அவங்க வந்து கோயிலுடைய நிர்வாகம் நல்லா இருக்கும், கோயிலும் வளர்ச்சி அடையும், மக்களுடைய சாபத்திலிருந்து அவங்க நீக்க முடியும், அவங்களும் பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா சிவன் சத்து குலநாசம் சொல்லக்கூடிய பத்திரிகை பாக்குற பொழுது சிவனுடைய தர்மத்துக்குடைய சத்தை ஒருத்த அனுபவிச்சானா கட்டாயம் அறம் தெய்வத்தை வந்து அவனை துன்புறுத்தும், அது இயல்பு இயற்கையா உள்ளது. எனவேதான் நம்ம வந்து அறம்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தர்ம தேவதைக்கு வித்தியாசம் இல்லாம நமக்கு தலையாய கடமை, நம்ம கோயிலத்தை பயிர் செய்யறோம், குத்தகை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கடையா இருக்கட்டும், மனையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தோப்பா இருக்கட்டும், துறவா இருக்கட்டும், அது தர்ம சொத்து, அதன் மூலம் ஒரு நிர்வாகம் இயங்குது. அதை நம்பி பத்து பேர் கோயில வேலை பார்க்குறாங்க, நம்ம குத்தகை கொடுத்தாம அதன் வந்து அவங்க செயல்பட முடியும்னு இவங்களும் உணர்ந்து அதை செயல்படுத்தணும். அதுமாரி கோயில் சிப்பந்திகளும் நம்ம கோயில் அமௌண்ட் இருக்குது, குத்தகை நம்ம வாங்கணும், போய் கேட்கணும் அப்படின்னு இவங்களும் ஒரு தொடர்பு வச்சு அதை ஈடுபாடோட அதை செய்யணும். இப்படி எல்லாருமே இந்த கோயிலை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செய்தான்னா நிச்சயமா இன்னும் சூரியன் மட்டும் அத்தனை கோயிலும் அழியாம காப்பாற்றலாம். அது எல்லாருடைய பொறுப்பும் அதில் இருக்கு.
ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. திருக்கோயில் தான் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஆணி வேறாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பெரிய பேராக இருக்கக்கூடிய அந்த இன்பு பேரை கொடுக்கக்கூடியது இந்த திருக்கோயில்கள். ஆலயம் தொடுவது சாலவும் நன்றுன்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருக்கோயில்களை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி நம்ம எல்லாம் அதற்கு பணி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில இருந்த தங்க பணியாற்றிய பல விஷயங்களை வந்து நீங்க சொன்னதுக்கு நம்முடைய சைவம் டாட் ஆத் மூலமாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி.